نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون وقال الله تبارك وتعالى الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجد هذا ومسجد الأقصى أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் தேவவல்லோர் அல்லாஹ் சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் எளிய சையிதனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபோ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்னென்று உண்டாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை இயன்றளவு எடுத்து நடத்துமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் முற்று முழுதாக விலகி கவிழ்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவுடைய வசியத்தை சேர்க்கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி சோதனைகள் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறதோ இதுபோன்று எல்லா முஸ்லிம்களையும் இணைக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா அவருடைய ஏற்பாடு இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டதாக இருக்கிறது. அவற்றிலே பல்வேறுபட்ட தொடர்புகள் முஸ்லீம்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. முஸ்லீம் என்ற அந்த கலிமா ரீதியாக இணைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ற ரீதியில் அவற்றிலே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய தீன் என்ற ரீதியில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனைகளில் ஒன்றுதான் சமகாலத்தில் வளமையாக வருடத்தில் ஓரிரு தடவைகள் வருவது போன்றே சமகாலத்தில் பலஸ்தீனில் இருக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல ஊர்களில் மஸ்ஜிதுகளுக்கு பிரச்சனை உண்டாகலாம். அந்த மஸ்ஜிதுகள் அந்த இடங்கள் எல்லாம் அவரவர்களை சார்ந்த இடங்கள், அவரவர்களுக்கு சொந்தமான இடங்கள், அவரவர்களுக்கு நேரடியாக சம்பந்தப்படக்கூடியவர்கள். ஆனால் உலகில் உள்ள பிரதானமான மூன்று மஸ்ஜிதுகள், இந்த மூன்று மஸ்ஜிதுகள் அது எந்த பூமியில் இருந்தாலும், முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜிதில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், முஸ்லிம்களுடைய நிறமும், முஸ்லிம்களுடைய பேச்சும், முஸ்லிம்களுடைய மொழியும், முஸ்லிம்களுடைய பண்பாடுகளும் எப்படி வித்தியாசமாக இருந்தாலும், அந்த மூன்று மஸ்ஜிதுகள் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுடனும் நேரடியாக சம்பந்தப்படக்கூடியதாகும். அவை அந்த மூன்று மஸ்ஜிதுகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது அந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இல்லை, அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒரு பிரச்சனை அல்ல, அது அதனை சூழ வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒரு பிரச்சனை அல்ல. ஏ குர்ஆன் அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பை பேசுகிறது. முழு உலக முஸ்லிம்களையும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதுகளை பற்றி நிறையவே பேசியிருப்பதனால் ஈமானுள்ள ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த மஸ்ஜிதுகளுக்கு ஏதும் பாதிப்பு வரும்போது ஒரு உள்ளத்தில் அச்சமும் கவலையும் பயமும் அல்லது அதனை பற்றி ஒரு கவலை ஏற்படவில்லையானால் நிச்சயமாக அது ஈமானுடைய ஒரு பலகீனமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரை மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உருவாக்கி இருக்கின்றார். அதனுடைய கட்டட பணிகளை, நிர்வாக வேலைகளை, ஆரம்ப கட்ட எல்லா பராமரிப்புகளையும் இந்த உலகத்தை ஆட்சி செய்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே அல்லாஹ் தஆலா நடத்தி வைத்திருந்தார். ஜின்களை உதவி கொண்டும் இன்னும் பல மனிதர்களுடைய உதவி கொண்டும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி முடிக்கின்றார். அல்லாஹ் பலஸ்தீனில் இருக்கும் அந்த மஸ்ஜிதை மட்டுமல்ல, மஸ்ஜிதை சூழ இருக்கும் அந்த பூமி குதுசுடைய பூமியை குர்ஆனில் பல இடங்களில் பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று சொல்கிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹ். நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாம் அழைத்துச் சென்றோம். அல்லாஹ்வுடைய பரக்கத் எந்த பூமியாக இருக்கிறதோ அந்த பூமியில் இருக்கும் அட்டாட்சிகளை அந்த ரசூலுக்கு காண்பிப்பதற்காகவும் நாம் அனுப்பினோம். அவர்கள் மட்டுமல்ல, பல நபிமார்களை அல்லாஹ் அந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய பாதுகாப்பை பற்றி சொல்லுகின்ற ஆயத்திலும் வலூதன் இலல் அர்தி லத்தி பாரக்னா ஃபீஹா ஹுதம் மினல் ஆலமீன் என்று அங்கே சொல்லுகின்றார். இதுவொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற ஆயத்திலும் எந்த பூமியை நாம் பரக்கத்துள்ள பூமியாக ஆக்கினோமோ என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உபயோகித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கடைசி உம்மத்தாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடன் தொடர்பு இருக்கிறது. நாம் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அந்த தொழுகையினும் கடமையை முஹம்மது ரசூலுல்லாஹி நேரடியாக வானத்துக்கு அழைத்து அல்லாஹ் அன்பளிப்பாக பரிசளிப்பாக கொடுப்பதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நேரடியாக வானத்துக்கு உயர்த்தவில்லை, மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து நேரடியாக வானத்துக்கு உயர்த்தவில்லை, மஸ்ஜிதுல் அக்ஸா வரை வர வைத்து அங்கே நபிமார்களை வைத்து தொழுகை நடத்தி பல அத்தாட்சிகளை காண்பித்ததற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான கல்லுக்கு பக்கத்திலே இருந்துதான்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக இஸ்ராவை முடித்துக் கொண்டு மிஅராஜுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகளிடம் நேற்றிரவு ஈனியாவுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து அல்லாஹ்வை சந்திக்கிறான் போனேன் என்று சொல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய குரேஷி காவிரிகள் சிரிக்கின்றார்கள். நாம் வேகமாக ஓடுகின்ற குதிரையில் சென்றாலும் பல நாட்கள் போய்த்தான் அந்த பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுக்கு போக வேண்டும். நேற்றிரவு அங்கும் போய் அதில் போராக்குறைக்கு அல்லாஹ்வையும் சந்தித்து வந்ததா வந்ததாக சொல்லுகிறார். முஹம்மதின் சிரிப்பு கதைகளில் இதுவும் ஒரு சிரிப்பாக வந்து மக்காவை சிரித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காவிர்களுக்கு ஒரு கேள்வி கேட்க வைக்கின்றான். முஹம்மதே, பலஸ்தீனுக்கு போய் வந்திருக்கிறீர்கள், அங்கிருக்கக்கூடிய மஸ்ஜிதின் கதவுகள் இன்னும் சில அறிகுறிகளை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்ன செய்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு பக்கத்திலே எழும்பி நிற்கும் போது அல் அக்ஸா பள்ளிவாசலை அதனை சூழி இருக்கின்ற பூமியை தூக்கி அதற்கு ரசூலுல்லாஹுக்கு காட்சியாக காட்டுகிறார். நேரடியாக பார்த்துக் கொண்டு இத்தனை கதவுகள், இத்தனை வாயில்கள், இத்தனை இது அது என்று கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு நபி என்பதை அன்றே மற்றொரு தடவை நிரூபிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த பூமி ஷாமுடைய பூமியாகும். ஷாம் என்பதை அக்காலத்தில் பல நாடு இப்போது இருக்கக்கூடிய பல நாடுகளில் இணைத்து சொல்லப்பட்ட ஒரு பெயர். ஜோர்டான், சிரியா, லெபனான் இது போன்ற பலஸ்தீன் போன்ற நாடுகளை எல்லாம் இணைத்த ஒரு பூமிக்குத்தான் அக்காலத்திலே ஷாமுடைய பூமி என்று சொல்லப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி எங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லுங்கள். முஸ்னதுல் இமாம் அஹ்மதி இந்த சம்பவம் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கும் பூமி அது அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், அதுதான் நாளை கபரில் இருந்து எழுப்பப்படும் மஹ்ஷருடைய பூமி, மஹ்ஷருடைய பூமி. நாளை சூரூரப்பட்ட போது எப்படி மக்கள் கலவரமடைந்து மஹ்ஷரில் இருப்பார்களோ அந்த அறிகுறி ஷாமுடைய பூமியில் காலாகாலமாக இருந்து கொண்டே இருக்கும். கலவர பூமி ஒன்றை ஷாமுடைய அந்த பூமி மஹ்ஷருடைய பூமி அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த ஷாமிலே உருவான ஒரு மிக பெரும் அறிஞர் இமாம் ஹௌசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் ஷரீஃபுடைய விரிவுரையில் எழுதுகிறார்கள், ஹௌசாயி ஒரு பெரிய முஜித்தஹி ஆய்வாளர். எப்படி நான்கு மதுகளுடைய இமாம்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு சமமான அறிவுள்ள ஒரு ஆய்வாளர் சரத்திமா போஜாய் 70,000 மசாலாக்களை தொகுத்திருந்தார்கள், 70,000 மசாலாக்களை தொகுத்திருந்தார்கள். அவர்களுடைய ஆய்வுக்கு பின்னால் ஒரு மதுகம் உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆய்வுகள் உலகத்திற்கு பிரபலியப்படுத்தப்படாமல் பழப்பப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களால் அவற்றை தொகுத்துக் கொள்ள முடியவில்லை. இவருடைய பணியில் இருப்பார்கள், திடீரென்று ஷாவுடைய யுத்த பூமியாக மாறும், அவைகளை வைத்துவிட்டு யுத்த களத்தை கிளம்புவார்கள். யுத்தம் முடிந்த பிறகு திரும்பவும் அவர்களுடைய அறிவு பணிக்காக திரும்புவார்கள். சில நாட்களில் திரும்பவும் யுத்தம் ஏற்படும். யுத்தம் அறிவு, யுத்தம் மதரசா, யுத்தம் ஆய்வு என்று போய்கொண்டே இருந்ததனால் அவர்களுடைய அறிவை உலகத்திற்கு பரப்ப முடியாமல் போய்விட்டது என்ற செய்தியையும் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிடுகின்றார்கள், அது மஹ்ஷருடைய பூமியாகும். யா ரசூலல்லாஹ், அங்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இரண்டு ரகாத்துகள் தொழுகிறார்களோ இதர மஸ்ஜிதுகளில் 500 ரகாத்துகள் தொழுகிறதற்கு சமம்.
அதற்கு மைமூனாவுடைய ரிவாயத்தில் இருக்கு. யாருக்கு அங்கு போக இந்த சூழல் இல்லையோ, யார் அங்கு போவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையோ, அங்குள்ள மஸ்ஜிதில் வெளிச்சத்தை உருவாக்குவதற்காக ஜெய்தூனை எண்ணெய்யாவது ஹதியாவாக அனுப்பட்டும், அவருக்கும் அங்கு தொழில சவாப் கிடைக்கும் என்றார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சஹீஹான ரிவாயத் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. இவ்வளவு எங்களுடன் தொடர்பு பெற்ற ஒரு மஸ்ஜித், ஒவ்வொரு தொழுகையிலும் மஸ்ஜித் அக்ஸாவுடைய வரலாறு ஞாபகம் வருகிறது. அங்கிருந்து போன பயணத்திலேயே நமக்கு தொழுகை கிடைத்தது, நமது ஈமானுடன் சம்பந்தப்படுகிறது. நமது மூன்று பிரதான தாய் மஸ்ஜிதுகளில் மூன்றாவது இடத்தை வகிக்கும் மஸ்ஜிதாக இருக்கிறது. பல நூறு பல ஆயிரம் நபிமார்களுடைய பாதங்கள் பட்ட மஸ்ஜிதாக இருக்கிறது. மக்காவுக்கு முன்னால் உலகத்திற்கு வந்த அநேக நபிமார்கள் நடமாடிய பூமி அந்த பலஸ்தீனுடைய ஷாமுடைய அந்த பூமியாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு முஸ்லீமும் அது ஒரே வேறு நாடுகளில் இருக்கின்ற பிரச்சனையை போன்று ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டினுடைய தனிப்பட்ட ஒரு இனத்தினுடைய தனிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய சில அரபு மொழி பேசும் மனிதர்களுடைய பிரச்சனையாக பார்த்து ஒதுக்க முடியாது. ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுடனும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனின் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கிறது. முதல் தடவையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றியவர்கள் இரண்டாவது கலீபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படைகள் பலஸ்தீனை நெருங்குகிறார்கள். அந்த மக்கள் அக்ஸாவினுடைய சாவியை கொடுக்க முன்வருகிறார்கள். அக்ஸாவினுடைய சாவி, ஆனால் அவர்கள் சொன்னார்கள், வருகின்ற படைகளுக்கெல்லாம் இதனை கொடுக்க முடியாது. யாரு இப்பொழுது ஆட்சியாவதோ அமீருல் முஃமினீனோ அவர்களுடைய கைகளிலே நேரடியாக இந்த சாவி கொடுக்கப்பட வேண்டும். உடனடியாக மதீனாவிலே இருந்து பயணிக்கின்றார்கள். ஷாமை நோக்கி ஒரு ஜனாதிபதி, பெரும் படையின் தளபதி, உலகத்தை அதிர வைக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு சக்தியானவர் சாதாரண உடுப்போடு வருகிறார், சாதாரண உணவோடு வருகிறார், சாதாரண மக்களோடு வருகிறார். ஒரு அமீருல் முஃமினீன் உடுக்கக்கூடிய ஆடம்பர உடுப்பு கூட உடுக்கவில்லை. ஒரு ஜனாதிபதி போகின்ற வாகனத்தில் கூட போகவில்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நெருங்கிருந்தார்கள். அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பாவின் ஓட்டை இருக்கு. அமீருல் முஃமினீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நெருங்கிறார்கள். பைத்துல் முகத்தசனுடைய சாவியை கைப்பற்ற போகிறார்கள். உம்மத்துல் முஹம்மதியாவுக்கு மூன்றாவது மஸ்ஜிதுடைய சாவி முதற்கடவையாக கிடைக்க போகிறது. அமீருல் முஃமினீன் ஓட்டை துப்பாவுடன் அங்கே போய் நிற்கிறார், கழிவறையில் போய் இறங்குகிறார். அங்குதான் இந்த உம்மத்துக்கு முதற்கடவையாக, இந்த உம்மத்துல் முஸ்லிமாவுக்கு முதற்கடவையாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்தார். அதிலிருந்தே ஹிஜ்ரி 490 வரை முஸ்லிம்களுடைய கையிலே இருந்தது. வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் அந்த பள்ளிவாசலுடைய தோட்டத்தை சுற்றி மாபெரிய ஒரு கோட்டை கட்டப்பட்டது. மஸ்ஜிதை பாதுகாக்கவும் மஸ்ஜிதுடைய சொத்துக்களுக்குரிய பாதுகாப்பையும் கருதி ஒரு கோட்டையாக மஸ்ஜிதின் வளாகத்தை சுற்றி மாபெரி ஒரு மலை அமைக்கப்பட்டது. 494 ஆண்டிலே முஸ்லிம்களில் ஏற்பட்ட தீனுடைய வீழ்ச்சி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தவை, ஹலாலை ஹலாலாக எடுக்கவில்லை, ஹராத்தை ஹராமாக விடவில்லை, தொழுகையில் பேரிடர் காட்டவில்லை, ஹக்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை, பணத்துக்கு அடிமையானார்கள், சுகபோகம் குறையக்கூடாது என்று பயந்தார்கள். முஸ்லிம் ஆட்சியாளரே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பலஸ்தீனுக்குள் நுழைவதற்கு அந்நியர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். சிறுவைவாதிகள் பலஸ்தீனத்துக்குள் நுழைகிறார்கள், சாதாரணமாக மக்கள் குழுமி வருகிறார்கள்,
70,000 முஸ்லிம்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். சரித்திரம் என்ன சொல்கிறது? யுத்தம் நிறைவு பெற்ற பிறகு சிலுவை யுத்தம் செய்த வீரர்களின் தளபதி வருகிறார். அக்ஸாவுடைய பள்ளிவாசலை நெருங்க முடியவில்லை. அவருடைய முழங்கால் வரை முஸ்லிம்களுடைய ஜனாந்தாவும் இரத்தமும் இருந்தது. அதை கடந்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் வந்தார். 70,000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய பிணங்களுக்குமே தேடித்தான் சிலுவைவாதிகள் மஸ்ஜிதுக்குள்ளே போய் மஸ்ஜிதை அக்கிரமம் பண்ணினார்கள், மஸ்ஜிதை உடைத்தார்கள், தீயிட்டு கொளுத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய குப்பத்து சஹரா அந்தந்த கல்லை, அந்த கல்லுக்கு மேலே இருக்கின்ற குப்பாவை, அதற்கு கீழே இருக்கிற கல்லில் ஏறி மனம் கழித்தார்கள். யூதர்கள் அந்த கல்லை முன்னோக்கி தொழுதனால் அதை நாம் கேவலப்படுத்த வேண்டும் என்று சிலுவைவாதிகள் அதிலே ஏறி மனம் கழித்தார்கள். இந்த நிகழ்ச்சி 580 வரைக்கும் தொடர்ந்தது. சுமாராக 900 வருடங்களுக்கு மேலாக அவர்களுடைய கையில இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு ஒரு மாமனிதரை உருவாக்குகின்றான், சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வெறுமனே ஒரு ஆட்சியாளர் அல்ல, வெறும் ஆட்சியாளர்கள் முஸ்லிம் போல் இருக்கும் கோழி, வெறும் அரசியல்வாதி அவன், உயிர் இல்லாத ஒரு சடலம், அவனால் எதையும் சாதிக்க முடியாது. ஈமானுடைய பயம், சாலிஹான அமால்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எந்த முஸ்லிமிடத்தில் இருக்கிறதோ தோற்றத்தில் கோழையாக தெரிந்தாலும் அவன் சாதிக்க முடியுமா? தைரியம் பிறக்கிறது, தைரியம் பிறக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி நம்முடன் இருக்கிறது. அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர் அவர் தயாராகிறார், படையுடன் வெளியேறி போகிறார், படை பழத்தை நம்பவில்லை, அல்லாஹ்வை நம்பி போகிறார். கடைசியாக யுத்தம் நடக்கவில்லை, பயந்து சிறுவைவாதிகள் சாவியை கையிலே ஒப்படைத்து விட்டு பின்வாங்கினார்கள். உள்ளே நுழைந்தார்கள். மஸ்ஜிதுக்குள்ளே அசிங்கமாக பன்றிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸா 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு அவர்களுடைய குதிரைகள் நிறுத்த ஒரு பகுதியும், பன்றி வளர்ப்பதற்கு ஒரு பகுதியும், அவர்கள் உறக்குவதற்கு ஒரு பகுதியுமாக 3 பிரித்து அசிங்கப்படுத்தி வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் அதையெல்லாம் சுத்தம் செய்து 800 ஆண்டுகளுக்கு பிறகு, சுமாராக 100 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுலே அதான் சொல்லப்பட்டு அங்கே தொழுகை நடத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி வெறும் ராணுவ வீரர்களை கொண்டோ, வெறுமனே ஆர்ப்பாட்டங்களை கொண்டோ, வெறும் கற்களை கொண்டோ, வெறும் புரட்சியை கொண்டோ, வெறும் மேடை பேச்சை கொண்டோ, வெறும் சிந்தனை போராட்டத்தை கொண்டோ அவர்களை வீழ்த்தவில்லை என்பதை பின்வரும் சரித்திரம் அதற்கு சான்று போடுகிறது. கைப்பற்றி பாதுகாப்பை எங்கே உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு செய்தி வருகிறது, கடல் மார்க்கமாக சிலுவைவாதிகளின் ஒரு படை திரும்பவும் அக்ஸாவை கைப்பற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு குதூகலத்தில் இருந்த முஸ்லிம்கள் ஆடி போனார்கள். திரும்பவும் ஒரு யுத்தம் வரப்போகிறதோ அசைந்து போனார்கள். ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அன்று வெள்ளிக்கிழமை இரவு பூராகவும் அவர்களை ஆயுதத்தை கையில் ஏந்தினார்கள். என்ன ஆயுதம்? சுடும் ஆயுதம் அல்ல, வெட்டும் ஆயுதம் அல்ல, முஸ்லிமின் முதலாவது இலக்கு ஆயுதம் அல்லாஹ்வுடன் வைத்திருக்கும் தொடர்பு. இரவு பூராக சுஜூதிலே அழுதா சலாஹுத்தீன் அய்யூபி. அக்ஸாவுடைய ஒரு தூணுக்கு பின்னால் சுபஹ் வரை தஹஜ்ஜுதில் அழுது கொண்டே இருந்தார். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார், அல்லாஹ்வுடைய உதவியை கோரினார், அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கும்படி கேட்டார். மக்கள் எல்லாம் பின்னிரவிலே அந்த படை வந்து திரும்பவும் எங்களுடைய ஊரை கைப்பற்றும் என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பதிலாகிறது, சுபகாகிறது, எந்த படையும் வரவில்லை, எந்த மாற்றமும் எந்த கலவரமும் உண்டாகவில்லை. செய்தியே தெரியாது. காலையில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி மஸ்ஜிதுக்கு வெளியிலே இருக்கும் அந்த சிறு உட்பாதையை போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வெள்ளை நிறமான குதிரையில் ஒரு மனிதன் வருகிறார். வெள்ளை தலைப்பாகை அணிந்து வந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் சொல்லிவிட்டு போகிறார், உங்களுடைய தலைவர் சலாஹுத்தீனிடத்தில் போய் சொல்லுங்கள், அவர் இரவு வடித்த கண்ணீர்கள் அந்த கப்பலை மூழ்கடித்து விட்டது. சலாஹுத்தீன் நேற்றிரவு வடித்த அந்த கண்ணீர் உங்களை தாக்க வந்த அந்த படைகளின் கப்பலை மூழ்கடித்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுடைய துஆ எதிரிகளின் படத்தை பலமில்லாததாக வீழ்ச்சியடைந்ததாக ஆக்கிவிட்டது என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த மனிதன் வரைகிறார். சரித்திரம் இதனை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலிருந்து சுமாராக 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக முஸ்லிம்களை அதை கையிலே வைத்திருந்தார்கள். 1968 ஆண்டு வரை அங்குதான் முஸ்லிம்கள் திரும்பவும் அல் அக்ஸாவை பறிகொடுத்தார்கள். இன்று வரை தொழுகை நடந்தாலும் ஜும்ஆ நடந்தாலும் ஆட்சியும் அதிகாரமும் அல்லது பாதுகாப்பு பணமும் யகூதிகளுடைய கைவசம் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் இந்த விடயத்தை பேசி என்ன சாதிக்க வேண்டும்? இதை சொல்வது பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களுடைய ஒரு நடைமுறை அல்ல. கூக்குரல் விடுவது முஸ்லிம்களுடைய ஒரு முறை அல்ல. குர்ஆன் காட்டி தந்த முறை அல்ல. சுன்னா காட்டி தந்த முறை அல்ல. சஹாபாக்கள் எதையும் சாதிப்பதற்காக படைபடையாக இறங்கி பாதையோரத்தில் இறங்கி அவர்கள் சப்தமிட்டுக் கொண்டிருக்கவில்லை. முதலாவது என்ன செய்யணும்? எங்களுடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அந்த புனிதமான இடங்களினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லணும். நமது சிறுவர்கள் வாலிபர்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அறிந்து வைக்க வேண்டும். நமது ஈமானின் ஒரு பகுதி, நமது ரத்தத்தின் ஒரு பகுதி, நமது உயிரின் ஒரு பகுதி. இதை எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இது போன்ற தோல்விகள் சுற்றி இருப்பது எல்லா முஸ்லிம் நாடுகள், பலஸ்தீனத்தை சுற்றி இருப்பது அனைத்து முஸ்லிம் நாடுகள், அதற்கு நடுவே யகூதிகளின் ஒரு சிறிய நாடு இவ்வளவு பெரிய ஆட்டம் போடுகிறது என்றால் நமது ஈமானிய பலம் சோதிக்கப்படுகிறது. அதைரியப்பட்டிருக்கிறோம், கோழைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதனால் அல்லாஹ் சொன்னதை செய்யவில்லை, அல்லாஹ் வழிகாட்டியதை எடுக்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எந்த வழிகளால் உதவி வரும் என்று சொன்னார்களோ அந்த வழிகளை கைவிட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் பெரிய ராணுவத்திற்கு உதவி இருப்பதாக எங்குமே வாக்களிக்கல. கோடிக்கணக்கு பெருமதியான 1000 வாங்குவதால் உதவி வரும் என்று சொல்லவே இல்லை. தீர்க்க தரிசிகள் திட்டமிடும் அனுபவசாலிகள் இருப்பதனால் முஸ்லிம் சமூகம் எழுந்து நின்றுவிடும் என்று சொல்லவில்லை. குர்ஆன் ரெண்டு விஷயத்தை எதிர்ப்பார், ரெண்டு விடயத்தை குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கு தருகிறான், வாக்கு மீறாதவன் வாக்கு தருகிறான், வெற்றி நிச்சயம். வஅத அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத், உங்களை யார் ஈமான் கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி தொழுகையிலும் நோன்பிலும் ஜகாத்திலும் ஹஜ்ஜிலும் வியாபாரத்திலும் ஆடையிலும் கொடுக்கல் வாங்கலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருமணத்திலும் திருமண வைபவத்திலும் வலிமா விருந்திலும் அடுத்த மக்களோடு பழகும் முறையிலும் அல்லாஹ் காட்டிய முறையில் வாழ்வதற்கு பெயர் சாலிஹான அமல். யார் ஈமான் சாலிஹான அமலுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கு தந்தான். என்ன வாக்கு தருகிறார்? உங்களை இந்த பூமியினுடைய கலீபாக்களாக ஆக்கும், பூமியை ஆட்சி செய்பவர்கள் நீங்கள் தான். இதற்கு முன்பு ஆக்கி காட்டினோம், உங்களுடைய தகர்த்திக் கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்குரிய சாதக சூழ்நிலை ஏற்படுத்துவோம், சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துவோம். அச்சத்தை சந்தோஷமாக பயத்தை அபயமளிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலாக மாற்றுவோம். ஆனால் அந்த ஈமான் வந்திருந்ததா, சாலிஹான அமலை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எடுக்க முயற்சி செய்கிறார்களா? அதை விட்டுவிட்டு வெறுமனை ஓலமிடுவதை ஒரு நாள் வெற்றியை கொடுத்து
இன்னொரு இடத்திலே அல்லாஹ் உறுதி தருகிறான், யாரு அல்லாஹ் உதவி செய்வார்களோ கட்டாயமாக நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தே ஆகுவார்.
சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் உதவி செய்வர்கள் யார், அல்லாஹ் உதவி செய்வர்கள் எப்படி இருப்பார்கள்? அதே ஆயத்துக்கு மற்ற ஆயத்து சொல்கிறது, தாவத்தையும் இபாதத்தையும் சரியாக செய்தவர், எந்தவித தடையும் இல்லாமல் சுதந்திரமும் நிம்மதியும் இருக்கின்ற காலத்தில் தாவத்துக்கும் இபாதத்துக்கும் யார் முக்கியத்துவம் கிடைத்தார்களோ அவர்களை அல்லாஹ் உதவி செய்தவர்கள்.
இபாதத்தும்
இணைந்து செய்வர்கள் தான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்பவர்கள், அவர்களுக்கு கட்டாயம் உதவி வரும். இதையே சலாஹுத்தீன் அய்யூபி செய்தார்.
உலகில் எங்கும் பிரச்சனை வரட்டும், எதிரி யாராக இருக்கட்டும், எதிரியின் பழம் எப்படியாக இருக்கட்டும், எதிரியின் மண்டை எப்படியாக இருக்கட்டும், எதிரியின் கையில் இருக்கும் மண் எதுவாக இருக்கட்டும், நாம் பழமாக இருந்தால் அவர்கள் கோழைகள் தான். எமது ஈமானிய பழத்துக்கு முன்னால் அணுகுண்டுக்கு சக்தி இல்லை, பீரங்கிக்கு சக்தி இல்லை, குண்டு வீசும் விமானத்துக்கு சக்தி இல்லை. ஈமானிய பழம் அவைகள் அனைத்துக்கும் மேலாக உள்ள படமாகும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இவற்றை உணர்ந்து அல்லாஹ்வுடன் எங்களுடைய தொடர்பை சீராக்கி வந்திருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தஹஜ்ஜுத் நேரத்தில் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுடன் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கின்ற அனைவர்களும் தஹஜ்ஜுதில் விழுந்து இந்த உம்மத்துக்காக துஆ செய்தால் நிச்சயமாக உதவியை, நேரடி உதவியை கண்களால் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அல்லாஹ் நெருங்குவது எப்படி என்றே தெரியாது. ஜனாதிபதியை நெருங்க தெரியும், அமைச்சரை நெருங்க தெரியும், அதிகாரியை நெருங்க தெரியும், தலைவரை நெருங்க தெரியும், எப்படி அவரை பிடிக்கிறது என்று தெரியும். ஜனாதிபதி பொக்கத்துல, அமைச்சர் கையில, அதிகாரி பேக்ல, சாப்பாடு கொடுத்து பிடிக்கிறான், காசு கொடுத்து பிடிக்கிறான், ஆள் வச்சு பிடிக்கிறான், அதை அல்லாஹ் பிடிக்கிறதுக்கு வழி பார்த்தியா?
ஒரு ஆளில் முதலாவது இறக்கப்பட்ட சூரா சூரத்துல் அலக் எத்தனோ விஷ்ணு ரப்பி கண்டறிந்தார். இதனுடைய கடைசி ஆயத்து சொல்லுது ரப்ப பிடிக்கிற வழி. ரப்ப பிடிக்கிறதுக்கு வழி என்ன?
சகஜுதிலே சுஜூதிலே அல்லாஹ்வை நெருங்கி,
மிகவும்
நெருங்குகிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமுதாயத்துக்கு எந்தெந்த ரீதியில் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறதோ அந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானா? இந்த பிரச்சனைகளை காரணமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீம்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானா? அவர்களுடைய யதார்த்தத்தை புரிந்து ஒன்றுடன் தொடர்பை சீராக்கிக் கொள்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயா? எந்த வேலையை விட்டதனால் நஷ்டங்களை தாண்டுவோமோ அந்த வேலையை சரியாக புரிந்து
முழுமையாக அதில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக, ஈமானிய உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக, சமுதாயத்தை பற்றிய கவலை ஏற்படுத்துவாயாக, சமுதாயத்திலே சரிவு வரும்போது அவற்றை கண்டு மௌனிகளாக இருக்காமல் அதற்காக கண்ணீர் விழித்து அதற்குரிய முறையில் பாடுபடுவதற்கு நீ தோல்வி செய்வாயாக. இறுதி நேரத்தில் லாயிலாக இல்லந்தா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவுடன் மரணித்து உன்னுடைய மேலான வகுமதிகளையும் பாக்கியங்களையும் அடைந்து கொள்ள எங்கள் அனைவர்களுக்கும் கருவை செய்தல் வாயாக. ஆமீன் வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.